இந்த மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்ளுகிற வேற வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15:11. யோவான் 15:11.
என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும்
உங்கள் சந்தோஷம்
நிறைவாயிருக்கும்படிக்கும்
இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய ஆண்டவருடைய விருப்பத்தை பாருங்க இல்லையா. நாங்க எப்பொழுதும் சொல்லுவேன், கர்த்தரை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அது நமக்கு நல்லா தெரியணும். இங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு நல்ல ஒரு இருதயம் இந்த வசனத்தை ரொம்ப அழகா சொல்றாரு. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். யாராவது இப்படி சொல்லுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தான் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பான் இல்லையா, மற்ற வேதனை படுத்துன்னு தான் நினைப்பான். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிலைச்சிருக்கணுமா. அவருடைய சந்தோஷம் நமக்குள்ள நிலைச்சிருக்கணுமா. இப்ப நமக்குள்ள நிலைச்ச பிறகு அது நம்முடைய சந்தோஷம் ஆயிடுச்சு. அடுத்தது சொல்றாரு, உங்களுடைய சந்தோஷம், அதான் அந்த சந்தோஷம் தான், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் அவருடைய சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக நம்ம அனுபவிக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். ஆமேன். பார்த்தீங்களா, அவருடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. அவருடைய பிள்ளைகளாகி நாம் அவருடைய சந்தோஷத்தை சும்மா ஒரு பார்ஷியலா கிடையாது, ஏதோ கொஞ்சம் கிடையாது, நிறைவாக பரிபூர்ணமாக அவர் எவ்வளவு சந்தோஷம் அவருக்குள் இருக்கிறதோ அது அப்படியே நீங்களும் நானும் அனுபவிக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். இது அவருடைய விருப்பம். ஆனால் இது அவருடைய விருப்பமா இருந்தாலும் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இது நடைமுறையில் இருக்கிறது, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை நடைமுறையில் இருக்கிறது. கர்த்தர் அதை விரும்புகிறார், ஆனால் எத்தனை பேர் அதை அடைந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் அதை சுதந்திரித்திருக்கிறார்கள், எத்தனை பேர் அதை அனுபவமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அது நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனங்களை நாம் அனுபவமாக்க வேண்டும். கர்த்தருடைய விருப்பங்கள் எல்லாமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய விருப்பங்கள், அவருடைய ஆசைகள், அதை நினைச்சு பார்த்தாவே அவருடைய அன்பு என்னன்றது நமக்கு தெரியும், அவருடைய அக்கறை என்னன்றது நமக்கு தெரியும், நம்மளை பத்தி அவர் எப்படி எல்லாம் ஆசைப்படுறாருன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கவனிக்கும் பொழுதுதான் அவர் மேல நமக்கு அன்பே அதிகமாக பெருகும். சரி, இப்படியும் நம்மளை ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், நம்ம நினைக்கிறாரு, நம்ம சந்தோஷமா கூட நினைக்கிறாரு. அது சாதாரணமான சந்தோஷம் இல்ல, அவருடைய சந்தோஷத்தையே நமக்கு நிலைச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த சந்தோஷமும் நிறைவா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இல்ல, எவ்வளவு நல்ல ஒரு திங்கிங் நம்முடைய ஆண்டவருக்குள்ள இருக்கிறது. அப்ப இதை பார்க்கும் பொழுது இதற்கான ஃபார்முலாவும் இங்க சொல்லிக் கொடுக்கிறார். இந்த நேரத்தில் ஏதோ ஒன்னு சொல்லிட்டாரு, சொல்லி முடிச்சுட்டு இப்ப இந்த கடைசியா கன்க்ளூஷன் இப்படி சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஒன்னு சொல்லியிருக்கிறாரு, சொல்லிட்டு இதுக்காகத்தான் நான் இந்த காரியத்தை சொன்னேங்கிறாரு. ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் ஏன் சொன்னேன்னா, என் சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்கவும் அது நிறைவா இருக்கும்ன்றதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேங்கிறார். அப்ப என்ன சொன்னார் அதுதான் பார்க்கணும். அப்ப அவர் சொன்னதை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது அவர் கொடுத்த வாக்கு தத்தமான காரியம் அல்லது அவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில வந்து தானாய் நிறைவேறும். அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம கேட்ச் பண்ணிக்கணும். அதை நம்ம பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக அவருடைய விருப்பத்தின்படியே நிச்சயமாகவே கர்த்தருடைய நிறைவான சந்தோஷத்தையும் அது நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கவும் நாம் அனுபவத்தில் பார்க்க முடியும். சரியா? இப்போ இத முதல் 10 வசனங்களில் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறார். இந்த யோவான் 15:11 முதல் 10 வசனங்களில் இந்த சந்தோஷத்தின் ரகசியத்தை குறித்து பேசியிருக்கிறார். 11 வசனத்துல இதுக்குதான் இதை சொன்னேன் சொல்லி முடிச்சிட்டார். அப்படியானால் இப்ப இந்த சந்தோஷத்தை நம்ம எப்படி பெற்றுக் கொள்ளுகிறது, கர்த்தருடைய சந்தோஷத்தை எப்படி நம்ம அனுபவிக்கிறது, அதை எப்படி நமக்கு நிலைச்சிருக்கிறது, அது எப்படி நமக்குள் நிறைவாயிருக்கிறது, இதை நம்ம இப்போ கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவரை குறித்து பாருங்க, அவருடைய நோக்கங்கள். இந்த யோவான் சுவிசேஷத்தில் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா, எல்லாமே அவருடையதை நமக்கு டிரான்ஸ்பர் பண்ண நினைக்கிறார். சொல்ல போனா எல்லா விஷயமே சொல்ல போனார். ஏன்னா அவர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது எதையுமே அவர் தன்னோடு எடுத்துட்டு போயிடல, எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டு தான் போறாரு. அவர் சேமித்த சம்பாதித்த எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போறாரு. இதே பேஜ்ல 14th சாப்டர் 27th வசனத்தை வாசிங்க, அங்க பாருங்கன்னு சொல்றாரு. பாருங்க,
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்,
என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்,
உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை,
நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை,
உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக.
இங்க பாருங்க, இப்படி சொல்றாரு பாருங்க. இங்கே 15 அதிகாரத்துல சந்தோஷத்தை பேசுறாரு, என்னுடைய சந்தோஷம். 14 அதிகாரத்துல சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் எதையுமே டூப்ளிகேட்டா கொடுக்கல, அல்லது குறைச்சு கொடுக்கல. அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லல. என்ன மாதிரி சந்தோஷமா இருங்க, என்ன மாதிரி சமாதானமா இருங்கன்ற. என்னுடைய சந்தோஷத்தை கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் இல்லையா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவருடைய மேலான விருப்பத்தை நம்ம புரிய முடியுது. நல்ல ஆண்டவர், எவ்வளவு அருமையாய் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். சரி, இப்ப இன்னைக்கு நம்ம வந்து இந்த சந்தோஷத்திற்கான காரியத்தை மட்டும் பார்க்க போறோம் இல்லையா. இன்னைக்கு சந்தோஷத்தின் விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். 15 முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம்.
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர்,
என்னில்
கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ, அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி, அதை சுத்தம் பண்ணுகிறார்.
இங்க பார்க்கும் பொழுது சிம்பாலிக்க சில விஷயங்களை சொல்லுகிறார். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இங்கே ஒரு திராட்சை செடியோடு அதில் இருக்கிற காரியத்தோடு கர்த்தர் நம்மை சம்பந்தப்படுத்தி அதற்கான காரியத்தை சொல்லிட்டு வர்றார். நான் மெய்யான திராட்சை செடி, இயேசு கிறிஸ்து, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இந்த செடியிலிருந்து கொடிகள் வருகிறது, அந்த கொடிகளில்தான் கனிகள் வரும். அந்த கொடி நீங்கள், நீங்களும் நானும் அந்த கொடிகள். கர்த்தர் முதலாவது சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்திற்கான காரியம், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என் பிதா தோட்டக்காரர். இந்த பிதா இந்த செடியை பராமரித்து இந்த கொடிகளில் அதிகமான கனிகள் வருவதற்கான பிரயாசப்படுகிறவராக இந்த பிதா இருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை காரியம், அவருடைய சமூகத்தெல்லாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது அவருடைய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கிறது. எப்படி நமக்கு படிப்படியா கொடுக்கிறான்னு பார்க்கறேன். இது வந்து ஒரே நாள் நடக்கிற விஷயம் கிடையாது, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம லைஃப்ல வர. முதலாவது பார்க்கும் பொழுது நம்ம வந்து அவர்கள் கனி கொடுக்கிறதான கொடிகள். இந்த உலகத்தில் நாம் இயேசு கிறிஸ்து இல்லாத காலத்தில், ரட்சிக்கப்படாத காலத்தில் நாம் அந்த செடியோடு இணைக்கப்படாத நிலைமையில் இருந்தோம். ஆனால் என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, நம்மை கர்த்தர் கொண்டு வந்து அந்த செடியோடு நம்மை இணைத்து விட்டார். எதுக்காக கேட்டீங்கன்னா, கனி கொடுக்கும்படியாக. அப்ப என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, கர்த்தரோடு நம்ம இணைக்கப்பட்டோமோ, அந்த நாள் முதற்கொண்டு அந்த செடியினுடைய சாரம் கொடிகளுக்குள் பாய்ந்து வந்து அது கனி கொடுக்கிறதற்கு ஏதுவாக அது நடத்துகிறது. இப்ப இந்த கனி என்றால் என்ன, முதல்ல நமக்கு தெரியும் கனி என்றால் என்ன. கலாத்தியருக்கு எழுதுகிற நிருபம் 5:22-23 இரண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு,
நற்குணம்,
விசுவாசம், சாந்தம்,
இச்சையடக்கம்,
இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான
பிரமாணம் ஒன்றும் இல்லை. இந்த கனி என்று கர்த்தர் சொல்வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வீக சுபாவங்கள் இல்லையா, தெய்வீக சுபாவங்கள். கர்த்தர் நம்மை ரட்சித்த உடனே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். சந்தோஷம் என்பது தெய்வீக சுபாவங்களிலே தான் நமக்கு கிடைக்கிறது. வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் என்பது நமக்கு கிடைப்பது தெய்வீக சுபாவத்தில் தான். உங்களுக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டுகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கலாம்.
துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று,
துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று
கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த சந்தோஷம் சமாதானம் யாருக்கு வரும், யாருக்கு இல்லை. துன்மார்க்கனுக்கு இந்த சந்தோஷம் சமாதானம் கண்டிப்பா இருக்காது வாழ்க்கையில். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய சுபாவங்கள், தெய்வீக சுபாவங்கள் எப்ப நமக்குள்ள வருகிறதோ அங்கதான் சந்தோஷமே நம்முடைய லைஃப்ல ஆரம்பிக்கிறது. துன்மார்க்கமாய் வாழுகிற நபர், நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் இல்லாத காலத்தில் அது துன்மார்க்கம். துன்மார்க்கனா நம்ம மோசமான ஒரு ஆளா இருக்கணும் அவசியம் கிடையாது. கர்த்தர் இல்லாவிட்டாலே நம்முடைய மார்க்கம் துன்மார்க்கம் தான். இது நல்ல மார்க்கம், அது துன்மார்க்கம், அவ்வளவுதான். அப்ப கர்த்தர் இல்லாத வாழ்க்கையில நமக்கு சந்தோஷமும் கிடையாது, சமாதானம் கிடையாது. ஆனால் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்குள்ள நம்ம வந்தோமோ அன்றைக்கு கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், சந்தோஷத்தின் உச்ச கட்டத்தை நாம் அனுபவித்த முதல் இடம் எப்படி கேட்டீங்கன்னா ரட்சிப்பு தான். புரியுதான், ரட்சிப்பு தான். இந்த ரட்சிப்பு என்பது வருகிற வரைக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் என்பது என்னன்னு தெரியாது. ரட்சிப்பு, உண்மையான ரட்சிப்பு என்பது இந்த உலகத்துல நம்மை அப்படியே நம்மை புரட்டி போடுகிற ஒரு அனுபவம். அதற்கு ஈடு இணையானது எதுவுமே கிடையாது. அதை நம்ம அனுபவிக்கும் போது தெரியும். இப்போ சங்கீதக்காரனாகி தாவீது, அவன் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தாலும் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் சங்கீதங்களை இனிமையாய் பாடினால் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்தான், அவனுடைய வாழ்க்கை சந்தோஷத்தில் இருந்தது. ஆனால் அவன் ஒரு நாள் பாவம் செய்கிறான், கர்த்தரை விட்டு விலகி பாவம் செய்கிறான். அவன் பாவம் செய்த உடனே அவன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அவனுக்கு ஏற்பட்டுச்சு. அது என்னன்னா, சந்தோஷத்தை இழக்கிறான். வாசிங்க 51 சங்கீதம். அவன் ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறான். 51 சங்கீதத்திலே 12 வசனத்தை வாசிக்கலாம்.
உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை,
உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை
திரும்பவும் எனக்கு தந்து,
திரும்பவும் எனக்கு தந்து
உற்சாகமான ஆவி,
உற்சாகமான ஆவி
என்னை தாங்கும்படி செய்யும்,
என்னை தாங்கும்படி செய்யும். வேற ஒண்ணும் கேட்கல, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. ஏன்னா அவன் லைஃப்ல வந்து என்னைக்கு பாவம் செஞ்சானோ அந்த சந்தோஷம் அவனை விட்டு போயிடுச்சு. கர்த்தரோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்ட உடனே அவனுக்கு சந்தோஷம் போய்விட்டது. அவன் அதை தான் கேட்கிறான், ஆண்டவரே அந்த சந்தோஷம் திரும்பவும் எனக்கு தார், அந்த சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல சொல்றேன், உண்மையான சந்தோஷம் கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தில் தான் இருக்கிறது. கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம், இன்னைக்கு நீங்க நல்லா ஜெபிச்சிருக்கிறீங்க, கர்த்தரோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்குதுன்னா உங்களுடைய மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், உங்களுக்கு எது இருக்குதோ இல்லையோ சந்தோஷம் இருக்கும். ஆனால் உங்களுடைய லைஃப் நீங்க ஜெப வாழ்க்கை இழந்து வேதத்தை வாசிக்காம ஜெபிக்காம கர்த்தரோடு தொடர்பு உங்களுக்கு துண்டிக்கப்பட்டதால் அப்படி இருப்பீங்களா? ஆனால் எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான ஒரு கலக்கம் வேதனையும் உங்க இருதயத்தை நினைச்சிட்டே இருக்கும், நிம்மதி இருக்காது. எல்லாருக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் இருக்கும், ஆனா மனசுல சமாதானம் மட்டும் இருக்காது, நிம்மதி மட்டும் இருக்காது, ஏதோ ஒரு கலக்கம் இருக்கும், ஒரு வெறுமை இருந்துட்டே இருக்கும். பேசிக்கா ஒரு காரியம், என்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இது செடியா செடியோடு இது கொடி இணைக்கப்பட்டதோ அன்னைக்குதான் அது சந்தோஷத்தின் முதல் கட்டத்தை நாம் அடைஞ்சிருக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் அது இணைக்கப்பட்டதை நீங்கள் முதலாவது ஜாக்கிரதையோடு ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் பரிசோதிக்கணும். இன்னைக்கு இந்த கொடி இந்த செடியோட இணைஞ்சிருக்குதா? இதை நம்ம பார்க்கணும். நான் ஒரு கொடி, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செடி, அவரோடு இன்னைக்கு நான் இணைந்திருக்கிறேனா அல்லது துண்டிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறானா என்பதை ஒவ்வொரு நாளிலும் நாம சீர்தூக்கி பார்க்கும் பொழுது பேசிக்கா உங்க வாழ்க்கையில அந்த சந்தோஷம் இருக்கும். புரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த முதல் கட்டத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை அதோடு விடுறது கிடையாது. அடுத்த லெவலுக்கு நம்ம கூட்டிட்டு போறாரு. லட்சிக்கப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே நம்ம அதோட நம்மளை நிறுத்தது கிடையாது, அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. நிறைய பேருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்த சந்தோஷம் போக 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 அப்படியே தேஞ்சு போயிடுது. தேயக்கூடாது, வளரணும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க வளரும் பொழுது உங்கள் சந்தோஷம் வளரணும். ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷம் இருக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, நான் அஞ்சு வருஷம் கழிச்சு சொன்னேன் அந்த ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் இல்லாம இருக்க கூடாது. அஞ்சு வருஷத்துல அதுக்கு மேல சந்தோஷம் அதிகரிச்சிருக்கணும். பத்து வருஷம் ஆச்சா உங்க சந்தோஷம் இன்னும் அதிகரிச்சிருக்கணும். பதினஞ்சு வருஷம் ஆச்சு அவங்க சந்தோஷம் இன்னும் அதிகரிச்சிருக்கணுமே தவிர அது குறைந்து போகவும் கூடாது, ஒரே செஜில் நிற்கவும் கூடாது. இது எப்படி அப்படின்னு பாருங்க. மறுபடியும் அந்த பதினஞ்சாம் அதிகாரத்துல இரண்டாவது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம்.
எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ,
எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ
அதை அவர் அறுத்து போடுகிறார்.
அதை அவர் அறுத்து போடுகிறார்.
கனி கொடுக்கிற கொடி எதுவோ,
கனி கொடுக்கிற கொடி எதுவோ
அது அதிக கனிகளை கொடுக்கும்படி,
அது அதிக கனிகளை கொடுக்கும்படி
அதை சுத்தம் பண்ணுகிறார்.
அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்ப இந்த பிதாவாகிய தோட்டக்காரர் நமக்கு இந்த சந்தோஷம் வர்றதுக்கு என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, முதலாவது நம்ம பேசிக்கா ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு கனி கொடுக்கிறோம். நம்முடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம் வந்துருச்சு. ஆனால் அந்த மாற்றத்தோடு நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது, இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும். ரட்சிக்கப்பட்ட உடனே சில காரியங்களை நம்ம விட்டுட்டோம், இதை விட்டுட்டேன் அதை விட்டுட்டேன் அதை விட்டுட்டேன்றோம். ஆனால் அதே நிலைமையில் இருக்கக்கூடாது, அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். இதற்கு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியது கிடையாது. நம்ம அந்த கொஞ்சம் கனி கொடுக்கும் பொழுதே பிதா அதுக்கு இனிஷியேட் பண்றாரு. பரவாயில்ல, இந்த செடியே நம்ம இந்த கொடி இணைச்சோம், ஆனா கொஞ்சம் கனி கொடுக்குது. உடனே இது அதிக கனி கொடுக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் பிதா எடுக்கிறார். தோட்டக்காரன் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறார். என்ன செய்யறாராம், அதை சுத்தம் பண்ணுகிறார். அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். திராட்சை தோட்டத்தை பொறுத்த மட்டுமே அதை எப்படி சுத்தம் பண்ணுவாங்க என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த செடியிலிருந்து கொடிகள் வருகிறது. அந்த கொடிகளிலே பார்க்கும் பொழுது கனிகள் வரும். இந்த கனிகள் வரும் பொழுது ஓரளவுக்கு கனிகள் வரும். அது நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த கொடிகளில் இருக்கிற நுனி இலைகளை எல்லாம் துண்டித்து போடுவார்களாம். அந்த நுனி இலைகளை எல்லாம் துண்டித்து போடும் பொழுது அந்த காய்ந்த அல்லது நுனி இலைகளை துண்டிக்கும் பொழுது அது அதிகமான கனிகளை கொடுக்கும்படிக்கு அந்த கொடியானது இன்னும் செழிப்படைய ஆரம்பிக்குமா. இதைத்தான் கர்த்தர் நமக்கு செய்கிறார். தோட்டக்காரன் கொடிகளை சுத்தம் பண்றார். எப்படி அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்றார். அதில் இருக்கிற காய்ந்த இலைகள் எடுக்கிறாரு. இன்னும் நுனி இலைகளை கட் பண்ணி எடுப்பாங்க. அதை கட் பண்ணும் பொழுது செடிக்கு அது கஷ்டமான விஷயம் இல்லையா? அது நுனி இலைகளை கட் பண்ணும்போது செடிக்கு அது கஷ்டமான விஷயம். ஆனால் அதுதான் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு நடத்துகிறது. இன்னைக்கு சொல்ற நம்முடைய லைஃப்ல பிதாமாக்கி நம்முடைய ஆண்டவர் நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே ஓரளவுக்கு சுத்தத்தை நமக்குள்ள ஏற்படுத்திட்டாரு. அதன் பிறகு கட்ட நம்ம இன்னும் சுத்தம் பண்றாரு. எப்படி தெரியுமா? கட் பண்ற நம்ம லைஃப்ல வேண்டாதவைகளை எல்லாம் கட் பண்றாரு. நம்ம இன்னும் சுத்தம் பண்ணணும்னா வேண்டாததை கட் பண்றாரு. ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு முதல் நமக்கு வேற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இல்லையா? வேற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்திருப்போம். ரட்சிக்கப்பட்ட வந்த உடனே நம்மள கட்டர பாக்குறாரு. நீ ரட்சிக்கப்பட்டாச்சு, இவனை பிரிச்சு எடுத்தாச்சு. இவரை இப்படியே விட்டோம்னா இவன் இப்படியே இருப்பான். இவனை ரொம்ப சுத்தம் பண்ணணும்னா சில இடத்துல என்ன செய்யணும், கட் பண்ணணும். யாரெல்லாம் இவனுடைய பரிசுத்தத்துக்கு இடம் உண்டாக்குவாங்களோ அங்கெல்லாம் கத்திரி வச்சுட்டே வருவார். யாரெல்லாம் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கேடு உண்டாக்கக்கூடிய நபர்களோ, யாரெல்லாம் நீங்க ரொம்ப நேசிச்சீங்களோ, ஏன் ரொம்ப நேசிக்கிட்டா நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ரொம்ப டைம் பண்ணோம்னா நம்ம கத்தரோடு செலவு பண்ண மாட்டோம். அதனால ரொம்ப நம்ம யாரெல்லாம் நேசிக்கிறோமோ அங்கெல்லாம் கத்தர் கட் பண்ணுவார். எந்தெந்த காரியத்தை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அங்கெல்லாம் கட் பண்ணுவார். எந்தெந்த பொருளை நம்ம அதிகமா நேசிக்கிறோமோ அங்க கட் பண்ணுவார். எந்த நபரை நம்ம அதிகமா நேசிக்கிறோமோ அங்க கட் பண்ணுவார். எதை நம்ம அதிகமாய் அதுக்கு முன்னால் நம்ம நினைச்சு வச்சோமோ அங்கதான் கர்த்தர் வந்து கத்திரிக்கை அனுபவிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் எது நமக்கு ரொம்ப முக்கியமாய் நம்ம நினைச்சோமோ அது நல்ல விஷயமா உங்களுக்கு பார்வைக்கு தெரியலாம். ஆனால் அந்த காரியம் கர்த்தரோடு இருக்கிற உறவுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமானால், கர்த்தரோடு நீங்கள் நெருங்கி வருவதற்கு தடையா இருக்குமானால், உங்களை அதிக சுத்தம் பண்ண வேண்டும் என்றால் கர்த்தர் அதையெல்லாம் கட் பண்ணித்தான் ஆகணும். அப்ப நம்ம நினைப்போம், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட இவங்க நம்மகிட்ட நல்லதான பழகுனாங்க, ஏன் ரட்சிக்கப்பட்ட பிறகு இவங்க நம்மள பகைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட எல்லாம் நல்லதான பேசுறாங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகே நம்மளை பகைக்கிறாங்க. அதுக்கு காரணம் தோட்டக்காரர் தான் அதுக்கு காரணம். ஆமீன். தோட்டக்காரர் தான் என்ன செய்யறாரு, அதை செய்யறாரு. தோட்டக்காரன் அதை கட் பண்றாரு, கட் பண்ற, கட் பண்ணி இவைகள் இருந்தால் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர முடியாது, அதிக கனிகளை கொடுக்க முடியாது என்று தோட்டக்காரன் அவைகளை கட் பண்ற. இதை எதை வச்சு கட் பண்ற தெரியுமா, யூஸ் பண்ற சிஸ்டர் என்ன தெரியுமா, வாசிங் மூன்றாம் வசனத்தை வாசிங்க. அவர் யூஸ் பண்ற சிஸ்டர் அடுத்த வசனத்தில் இருக்கு.
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே,
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே
நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள்,
நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். இதான் சிஸ்டர், நான் இப்பொழுது சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். வேத வசனமாகிய உபதேசங்கள், காலையில் கூட சொன்ன உபதேசம் எவ்வளவு முக்கியம்னு சொன்னேன். உபதேசம் தான் ஒரு மனுஷனை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப கர்த்தர் என்ன செய்யற, உபதேசங்களை கொடுக்கிறார். இதை நீ செய், இதை நீ செய்யக்கூடாது, இப்படி நீ நடக்கணும், இப்படி நீ நடக்க கூடாது, இங்க நீ போன, இங்க நீ போகக்கூடாது. கர்த்தர் நமக்கு உபதேசங்களை கொடுக்கிறார். சொல்லி அந்த உபதேசங்களை நீங்கள் பிடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை நான் இப்ப நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க வேதத்துல நீங்கள் இப்ப நீங்க ஓரளவுக்கு கனி கொடுக்கறீங்கன்னா இது கர்த்தருக்கு போதுன்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். உங்கள் சந்தோஷத்தை நீங்க அதிகரிக்கணும்னா கனியை நீங்க அதிகரிக்கணும். புரியுதுங்களா, கனி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு சந்தோஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். புரியுதுங்க உங்களுக்கு. அவருடைய சந்தோஷம்ன்றது உச்சகட்டமான சந்தோஷம். அவருடைய சந்தோஷத்தின் நிறைவை நமக்கு தரானா அது 100%. அப்ப அதை அடையிறதுக்கு நம்முடைய கனிகளின் அளவை நாம் அதிகரிக்க அதிகரிக்க சந்தோஷத்தின் அளவு அதிகரிக்கும். ஏன்னா துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அதே போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தத்தில் அதிகமா போகப்படுத்து சந்தோஷத்தில் உச்சகட்டத்தை அடைய முடியும். இந்த எண்டு இப்படி, இந்த எண்டு இப்படி. இப்ப இந்த சந்தோஷத்தை அதிகரிக்கிறதற்கு கர்த்தர் யூஸ் பண்றது உபதேசம். நீங்க நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்றால் உபதேசத்தை வேதத்திலிருந்து பிடிக்கணும். உங்க பரிசுத்த வாழ்க்கை முன்னேற வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையில முன்னேறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுடைய வாழ்க்கை ஒரே சந்தோஷத்தில் நிறைந்து விடும். அப்போ அதுக்கு எப்படி வழின்னு கேட்டீங்கன்னா உபதேசத்திற்குள் நீங்கள் போக வேண்டும். பைபிள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்கள், பிரமாணங்கள், உபதேசங்கள், வாக்கு தத்தங்கள் நிறைய எல்லாம் எல்லாமே சேர்த்து பைபிள், எல்லாம் சேர்த்துதான் பைபிள். இன்னைக்கு நம்ம பலம் பெரும்பாலும் வாக்கு தத்தங்கள் சாதாரணமாய் தோன்றுகிற காரியங்களை மேலோட்டமாக நம்ம கவனிக்கிறோம். ஆனால் நம்மளை சுத்திகரிக்கிறது எது என்று கேட்டால் உபதேசங்கள் தான் நம்மை சுத்திகரிக்கும். உபதேசம், நீங்க வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க கவனிக்கணும். பைபிளை படிக்கும் பொழுது எப்பவுமே சொல்றேன், எந்த இடத்துல நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்தாலும் இந்த வேத வசனத்தின் மூலமாக என் ஆண்டவர் என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் அதை நீங்க தெரியணும். உங்களுக்கு எதை எடுத்து பார்த்தா, எந்த வசனத்தை எடுத்தா, சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா நம்ம எடுத்துக்கொள்வோம். இப்ப எடுத்துட்டீங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு சங்கீதம் அப்படின்னா 23வது சங்கீதம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது உங்களுக்கு, ரொம்ப கேக் வாக்கு மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும், எளிமையானதா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், படிக்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அதுல வந்து எந்த விதத்தில் குத்தாத மாதிரி இருக்கும். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த காரியத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கு இந்த உபதேசத்தை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆழ்ந்த விஷயங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறா, நான் தாழ்ச்சி அடையேன். இது படிச்சீங்கன்னா நம்ம மனசுல வர்றதெல்லாம் நான் தாழ்ச்சி அடையேன், இதுதான் நமக்கு ஹைலைட் ஆயிட்டு இருக்கும், இதுதான் நம்ம கண்ணுக்கு புருஷன் தெரியும், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மெய் தாமிரத தண்ணீர் இரண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறது அப்படியே இருக்கு. ஆனா இதை நம்ம இந்த ஆங்கிளே பார்க்கலாம், அதே சங்கீதத்தை நான் வேற ஆங்கிள் சொல்றேன். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், கர்த்தர் மெய்ப்பர், நான் ஆடு. ஏன் இந்த தாழ்ச்சி அடையனையே ரொம்ப போக்கஸ் பண்றீங்க, மெய்ப்பரா இருக்கிறாங்க கொஞ்சம் போக்கஸ் பண்ணி பாருங்களேன். அதுக்கு முன்னால் அதான் இருக்குது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், என்னை மேய்க்கிறவர் அவர். அப்ப அவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன். நான் ஒரு மேய்ப்பனுக்கு ஒரு ஆடு கீழ்ப்படியணும். கர்த்தர் என் மேய்ப்பர், நான் சொல்லிக்கிறேனே, அவரை உண்மையாகவே நான் மேய்ப்பராகவே நான் என் வாழ்க்கையில் ஏத்துக்கிட்டு இருக்கிறேனா, அவரை நான் மெய்ப்பனா ஏத்துக்கிட்டு இருந்தா, அவர் எங்க கூட்டிட்டு போறாரு அங்கெல்லாம் நான் போவேன், அவர் எங்க நிறுத்துறாரு அங்க நான் நிப்பேன், எங்க நடத்துறாரு அங்க நான் நடப்பேன், எங்க நிறுத்துறாரு அங்க நான் நிப்பேன், அவர் சொல்றபடி செய்வேன், அவருடைய கட்டளைகளுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு முழுசு என்னை ஒப்பு கொடுத்து நான் வாழ்வேன். அதான் ஒரு மெய்ப்பன் ஆடோட ரிலேஷன். அந்த மெய்ப்பன் எந்தெந்த பாதையிலெல்லாம் நாட்டை நடத்துறாரோ அதெல்லாம் அப்படியே நான் கரெக்டா நான் செய்வேன். இப்படி நான் கர்த்தருக்கு நான் உண்மையிலே என்னை உட்படுத்தி இருக்கிறேன்னா இதை யோசிக்கணும். அதை நம்ம யோசிக்கலாம். உண்மையிலேயே நான் மெய்ப்பன் சொல்லிக்கிறேன், அவரை உண்மையிலேயே நான் அவருக்கு ஏற்ற சரண்டரான சரியான ஆடனா இருக்கிறேனா, இதை நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த வசனத்தின் மூலமாய் எனக்கு என்ன என் ஆண்டவர் சொல்லுகிறார் அதை தான் நம்ம பார்க்கணும். நான் கீழ்ப்படியும்படி என் ஆண்டவர் என்ன சொல்றார், நான் எதை செய்ய சொல்றார், நான் எதை விட சொல்றார், நான் எப்படி வாழணும்னு சொல்றார், நான் எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்றார், என் ஆண்டவர் கொடுக்கிற உபதேசம் என்ன. ஏன்னா வேதம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரே விதத்தில் சொல்ல போனால் கர்த்தருடைய சாயலை நாம் அடைவதற்காகத்தானே இந்த புத்தகத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். பைபிள்னா ஒரே காரியம், நம்ம பரலோகம் போகிறதுக்கு கர்த்தர் நமக்கு வேற சோர்ஸே நமக்கு வைக்கல, ஒரே சோர்ஸ் பைபிள் தான், ஒரே ஒரு சோர்ஸ் பைபிள் தான். ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டாம். அங்கே பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான் அங்கே பாதாளத்திலே அவன் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் பூமியில் அவனுக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறதை நினைவு கூறுறான். அவன் ஆபிரகாமை பார்த்து சொல்றான், தகப்பனாகி ஆபிரகாமே, எனக்கு பூமியில 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு நீ லாஸ்ரவை அனுப்பி அவர்களை எச்சரிப்பு கொடுக்கணும் என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு ஆபிரகாம் ஒரே வார்த்தை சொல்றார், அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவன் செவி கொடுக்கட்டும், அவர்கள் செவி கொடுக்கட்டும். ஒருவன் மோசைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் போய் அவர்களுக்கு சொன்னாலும் அவன் செவி கொடுக்க மாட்டார்கள். மோசையும் தீர்க்கதரிசி, இந்த மோசையும் தீர்க்கதரிசி என்பது என்ன? வேத புத்தகம் முதல் 5 புத்தகங்கள் மோசையினால் எழுதப்பட்ட நியாய பிரமாணங்கள் இல்லையா? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், கர்த்தருடைய கட்டளைகள் அடங்கிய மோசையின் ஆகமங்கள். அடுத்தது தீர்க்க தரிசன ஆகமங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுவது புதிய ஏற்பாடு கிடையாது, தீர்க்க தரிசன ஆகமங்கள் இருக்கிறது. மோசையின் வார்த்தைகளையும் இந்த நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசிகளின் மூலமாய் நான் பேசின வார்த்தைகளையும் படித்து பரலோகம் வந்து சேரட்டுங்கிறார். அதை படிச்சாலே போதும் பரலோகம் வந்துடலாம். அதில் எழுதியிருக்கிறவைகளின்படி நடந்தாலே போதும் பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துடலாங்கிறார். அப்ப நம்ம லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது பைபிளை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் நமக்கு தெரியும். வேத புத்தகம் ஒரு உபதேச புத்தகம், என்னை உருவாக்கும்படி என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த புத்தகம், என்னை சுத்தம் பண்ணுவதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு புத்தகம் தான் வேத புத்தகம். அதை நம்ம டைம் பாஸ்க்கு படிக்க கூடாது, அது படிச்ச கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு படிக்க கூடாது, அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்க கூடாது, அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் என்று சொல்லி அதை படிக்க கூடாது. இன்னும் சொல்ல போன பிரசங்கம் பண்றவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆபத்தான காரியம், மெசேஜ் எடுக்கிறதுக்காக படிக்க கூடாது. புரியுதா? அது பிரசங்கிமார்க்கு அது பெரிய டேஞ்சர். மெசேஜ் எடுக்கிறதுக்காகவே பைபிளை படிக்க கூடாது. அதை படிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா செழுமை அடைவதற்காக வேதத்தை படிக்கும். அதில் இருக்கிற சாரத்தை எடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதை அறிவதற்காக நான் படிக்கிறேன். உங்களுக்கு பைபிள்லேயே உங்களுக்கு அதுக்கு ஒரு நான் சொல்ற வார்த்தைகளுக்கு உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு காரியத்தை நான் வாசிக்க சொல்றேன் பாருங்க. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம், 16 17 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
வேத வாக்கியங்கள் எல்லாம்
நல்லா கவனிங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம்
தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய மனுஷன்,
ஆமா பாருங்க, தேவனுடைய மனுஷன்
தேறினவனாகவும்,
இது நோக்கம் பாருங்க, தேறினவனாகவும்
எந்த நற்கிரியையும் செய்ய,
எந்த நற்கிரியைகளையும் செய்ய
தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக,
தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக
அவைகள் உபதேசத்துக்கும்.
பாருங்க வேத வசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவைகள் ஃபர்ஸ்ட் காரியம் உபதேசத்திற்கு. கப்பிங்களா, நான் சொன்ன உபதேசத்தினாலே சுத்தமாய் இருப்பீர்கள். வேத வசனத்தின் பிரதான நோக்கம் என்னன்னா உபதேசம், அத ஃபர்ஸ்ட் காரியம். அவைகள் உபதேசத்திற்கும்
கடிந்து கொள்ளுதலுக்கும்,
இரண்டாவது நம்மை கடிந்து கொள்ளுதலுக்கும்,
சீர்திருத்தலுக்கும்,
நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்கினமான காரியங்களை சீர்திருத்தலுக்கும்,
நீதியை படிப்பிக்குதலுக்கும்,
நீதியான காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதற்கும்
பிரயோஜனம் உள்ளவைகளா,
பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. இந்த ஆங்கிள் தான் பைபிள படிக்கணும். புரியுது உங்களுக்கு, பைபிள படிக்கும் போது இந்த ஆங்கிள் தான் பைபிள படிக்கும். பைபிள படிக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு, சமாதானமா இருக்கு, விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், வாக்கு தத்துவங்கள் நிறைய இருக்குது, அதுக்கெல்லாம் படிக்க கூடாது. நீங்கள் படிக்க வேண்டிய நோக்கம் உபதேசத்தை கற்றுக்கொள்வதற்கு. என் ஆண்டவர் என்னை எதுல திட்டுறாருன்னு நீங்க பார்க்கணும். நம்ம திட்டுற மாதிரி வந்துச்சு டக்குனு மூடிட்டு வேற பேஜ திருப்பி வரணும். ஆனா கர்த்தர் திட்டுற வசனத்தை தான் நீங்க பைபிள படிக்கணும். கடிந்து கொள்ளுதல் என்னது, திட்டுறது. என் ஆண்டவர் என்னை வேத புத்தகத்தின் மூலமா என்னை திட்டணும். என் ஆண்டவர் வேத புத்தகத்தின் மூலமா எனக்கு உபதேசம், எனக்கு சில காரியத்தை சொல்லிக் கொடுக்கணும். என் ஆண்டவர் எனக்கு உபதேசத்தின் வேத வசனத்தின் மூலமா என்னை திட்டணும். என் ஆண்டவர் என் வேத வசனத்தின் மூலமாய் என்னுடைய ஒழுங்கீனங்களை எல்லாம் சீர்படுத்தணும். ஒழுங்கீனம் கிடக்கிறத ஒழுங்குபடுத்தணும். சீர்படுத்துறது என்ன, ஒழுங்குபடுத்துறது. எல்லாம் கலைஞ்சதை கச்சமச்சர் கிடக்குன்னா அதை எடுத்து ஒழுங்குபடுத்துறதுக்கு பேர சீர்படுத்துறது. என் வாழ்க்கையில் எதெல்லாம் ஒழுங்கீனமா இருக்கிறோ அதை ஒழுங்குபடுத்துறதுக்காகத்தான் நான் பைபிளை படிக்கணும். நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. சரியான காரியத்தை அறிந்து கொள்வது, இந்த ஆங்கிள் தான் நீங்க பைபிள் அப்ரோச் பண்ணணும். பாத்தீங்களா, இதோட நோக்கம் என்ன, முதன் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரிகளையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கு. நம்ம தேறி வருவதற்காகவும் எல்லா விதமான நற்கிரிகளை செய்வதற்கு நம்ம தகுதி ஆகணும்னா பைபிள் தான் ஒரே வழி. பைபிள் தான் ஒரே வழி. அப்ப பைபிள் அப்ரோச் பண்ண நமக்கு தெரியும். ஏன்னா வசனத்தை வைத்துதான் தோட்டக்காரனாகிய பிதா நம்மை சுத்திகரிக்கிறார். அந்த உபதேசத்தை இயேசு கிறிஸ்துவாயினால கொடுக்கிறார். இப்பொழுது நான் சொன்ன உபதேசத்தினாலே சுத்தமாக இருக்கிறீர்கள். அதனால இனி புரிஞ்சுட்டீங்களா, உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் மாற்றம் வந்துச்சு. இது சந்தோஷத்தின் முதல் படி. அந்த சந்தோஷத்தின் முதல் படியில நின்றுடக்கூடாது. அடுத்தது வேத வசனத்துக்குள் ஆழத்திற்குள் போகணும். போய் உங்களை சுத்தத்தில் அதிகமாக்கிக் கொண்டே போகணும். சுத்திகரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் பொழுது கனிகள் அதிகமாகிறது. ஒவ்வொரு வசனத்தின் மூலமாய் உங்களை சரிப்படுத்த சரிப்படுத்த தெய்வீக சுபாவங்கள் உங்களுக்கு அதிகமாகிறது, கனிகள் அதிகமாகிறது. கனிகள் அதிகமாகும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் அடுத்த லெவலுக்கு போகும். ரட்சிக்கப்பட்ட போது கிடைச்ச சந்தோஷத்திலிருந்து நீங்கள் பரிசுத்தமாகும் பொழுது அடுத்த லெவல் சந்தோஷத்துக்கு நீங்க ஷிஃப்ட் ஆகிறீங்க, அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க. இதோடு விட்டுதான் நினைக்கிறீங்களா, அதுக்கு அடுத்த லெவல் இருக்குது பாருங்க. 15 அதிகாரத்தில் யோவான் 4:5 வசனங்களை வாசிக்கலாம்.
என்னில் நிலைத்திருங்கள்,
என்னில் நிலைத்திருங்கள்,
நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்,
நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்.
கொடியானது,
கொடியானது
திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்,
திராட்சை குடியில் செடியில் நிலைத்திராவிட்டால்
அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல,
அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல
நீங்களும்,
நீங்களும்
எண்ணில் நிலைத்திராவிட்டால்,
எண்ணிலே நிலைத்திராவிட்டால்
கனி கொடுக்க மாட்டீர்கள்,
கனி கொடுக்க மாட்டீர்கள்.
நானே திராட்சை செடி,
நானே திராட்சை செடி,
நீங்கள் கொடிகள்,
நீங்கள் கொடிகள்.
ஒருவன் எண்ணிலும்,
ஒருவன் எண்ணிலும்
நான் அவனிலும் நிலைத்திருந்தால்,
நான் அவனிலும் நிலைத்திருந்தால்
அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்,
அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். படிப்போம்.
என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது,
உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ரட்சிக்கப்பட்ட உடனே முதல் கனி ஸ்டார்ட் ஆச்சு. முதல் கனி ஸ்டார்ட் உடனே வசனத்தின் மூலமாய் நம்மை சுத்திகரிக்கும் பொழுது பிதா நம்மை தோட்டத்தை சுத்திகரிக்கும் தோட்டக்காரர்களை சுத்திகரிக்கும் பொழுது கொஞ்ச கனியிலிருந்து அதிக கனிகளை கொடுக்கிற லெவலுக்கு வந்துட்டோம் இல்லையா. ரெண்டாவது வசனம் தான் சொல்லுகிறது, அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறது. அதிக கனி கொஞ்ச கனியிலிருந்து அதிக கனிக்கு வந்துட்டோம். இப்ப அதிக கனியிலிருந்து அஞ்சாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதிக கனியிலிருந்து மிகுந்த கனிக்கு போயிட்டார், மூணாவது லெவலுக்கு போயிட்டார். பேசிக்கா கனி கொடுக்கிறது ரட்சிக்கப்பட்ட உடனே சுபாவம் மாறுறது. இரண்டாவது உபதேசத்துல வந்து அதிக கனிகளை கொடுக்கிறோம். அடுத்தது அவரில் நிலைத்திருக்கும் பொழுது அந்த அதிக கனியிலிருந்து மிகுந்த கனிக்கு போறோம், மூணாவது லெவல். மிகுந்த கனி, மச் ஃப்ரூட், மோர் ஃப்ரூட், மச் ஃப்ரூட் இல்லையா. கொஞ்சம் மிகுதியாச்சு, இப்ப மிகுந்த கனி. அதிகமாச்சு, இப்ப மிகுந்த கனி. இந்த மிகுந்த கனி என்பது பரிபூரணமான ஒரு வாழ்க்கை, பரிபூரணமான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை போல் ஒரு நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவை போல் நிறைவுள்ள வாழ்க்கைக்குள்ள நம்ம போகும் பொழுதுதான் கிறிஸ்துவை போல் நிறைவான சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்க நினைக்கிறோம், அதற்கான சோர்ஸ் அதை நம்ம அட்டைன் பண்றது கிடையாது. அத நம்ம பார்க்கணும். சந்தோஷத்தை மட்டும் நம்ம விரும்புறோம், ஆனா அது எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகுந்த சந்தோஷம் இருந்துச்சு, காரணம் அவர் மிகுந்த கனி கொடுத்தார். அப்ப அந்த மிகுந்த கனி கொடுக்கிற லெவலுக்கு நம்ம போகணும். அப்ப இதுக்கு என்ன செய்யணும்னா, என்னிலே நிலைத்திருங்கள், 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 அவரோடு நிலைச்சிருக்கணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கர்த்தர் நம்ம அவரோடு நிலைச்சிருக்கணும். இதை சொல்லும் பொழுதே அவர் இன்னும் காரியத்தை சேர்த்தே சொல்லிட்டாரு, என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை நிலைச்சிருக்கணும்னா நான் உனக்கு உதவி செய்யாம உன்னால எனக்குள்ள நிலைச்சிருக்க முடியாதுன்னு அதையும் சொல்லிட்டாரு. இது சாதாரண விஷயங்கள். என்னை நிலைச்சிருக்கணும்னா நான் உனக்கு உதவி செய்யணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாம உன்னால என்கிட்ட நிலைச்சிருக்க முடியாது. மிகுந்த கனி கொடுக்கிறதுக்கு நிலைச்சிரு, நிலைச்சிரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளை ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும், ஒரு ஸ்டாண்டர்ட்ல நம்ம இருக்கணும். ஏறுகிறதும் இறங்குகிறதும், நிக்கிறதும் விடுகிறதும், நிக்கிறதும் விடுகிறதும், கொஞ்ச நாள் நல்லா வர்றதும் அப்புறம் அடுத்த கொஞ்ச நாள் அப்படி டவுன் ஆயிடுறதும், கொஞ்ச நாள் நல்லா ஜபிக்கிறது அடுத்த கொஞ்ச நாள் ஜபத்தை விட்டுறதும், கொஞ்ச நாள் நம்ம சர்ச்சுக்கு நல்லா வராது அதுக்கு பிறகு சரியா வராது, இந்த மாதிரி ஒரு பிளக்சுவேஷன் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாது. நிலைச்சிருக்கணும், ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும், நிலைச்சிருக்கணும், அதுல கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை அதுதான் போயிட்டு இருக்கணும், நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், புரியுதுங்களா. நிலைத்திருக்கணும், அதுதான் நம்மை மிகுந்த கனிகளுக்குள் நம்மை கொண்டு போகிறது. கர்த்தர் நம்ம என்னைக்கே எதிர்பார்க்கறது அவரோடு கூட இருக்கும், அவரோடு கூட இருக்கும். பைபிள் நீங்க நிறைய வசனங்கள் அப்படிதான் இருக்கு. மார்க்கு எழுதின சுவிசேஷம் மூணாவது அதிகாரம் 13-14-15 வசனங்களை வாசிங்க.
பின்பு அவர் ஒரு மலையின் மேலேறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு,
அவர்கள் 12 பேரை தெரிந்து கொண்டு,
அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்
போதும். அவர்கள் முதலாவது நோக்கம் என்ன? தம்மோடு கூட இருக்கவும், அடுத்தது பிரசங்கம் பண்ணும்படி அனுப்பவும், மூணாவது வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்துகிறதற்கு அதிகாரம் உள்ளவர்களாக இருக்க ஏற்படுத்தினார். அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், தம்மோடு கூட இருக்கவும், அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுதான் என் ஆண்டவர் என்கிட்ட எதை எதிர்பார்க்கிறார். நான் அவருக்கு ஊழியம் செய்து எதிர்பார்க்கிறாரா? நான் அவருக்கு ரொம்ப காணிக்கை கொடுக்கணும் எதிர்பார்க்கிறாரா? அவருக்காக நான் அதிகமா ஜெபிக்கணும் எதிர்பார்க்கிறாரா? என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறார்? இதெல்லாம் அப்புறம், முதல்ல என் கூட இருங்கிறார், மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. நம்ம அவருக்கு செய்யற ஊழியம் அதெல்லாம் அப்புறம், முதல்ல நீ என் கூட இரு, நீ என் கூட இரு, அது போதுங்கிற என் கூட இரு. நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே ஃபெலோஷிப் எதிர்பார்க்கிறவர். அவருடைய இருதயம் ஒரு அன்பான ஒரு இருதயம். நம்ம அவர் கூட இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார், கூட இருக்கணும், கூட இருக்கணும். நாம் அவருக்கு செய்கிற ஊழியம் அவருக்கு இரண்டாம் தரமானதுதான். நம்ம கூட இருக்கணும் அவருக்கு முக்கியம். பிரசங்கம் பண்றது அப்புறம் தான், வியாதியை சுகமாக்கி பிசாசை தொடர்ந்தது அப்புறம் தான். முதல்ல நீ என் கூட இருக்கிற, கூட இருந்தாதான் எதையுமே செய்ய முடியும். கூட இருந்தாதான் எதையுமே செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு உயிர் தேடுதலுக்கு பின்பு அவர் பரவேறி சென்றார். அப்போஸ்தலர்கள் ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. பேதுருவும் யோவானும் பிறவி சப்பானியான ஒரு மனுஷனை சுகமாக்கிட்டாங்க. சுகமாக்கின பிறகு அவர்களை பிடித்து மிரட்டுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பேதுருவும் யோவானும் பேசுகிறதான காரியத்தை பார்க்கிறாங்க. தைரியமாக சொல்றாங்க, நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கணும், மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது தேவனுக்கு உண்டாய் சரியா இருக்குமோன்னு கேட்கிறாங்க. அவங்க பேசுகிற தைரியத்தை பார்த்த உடனே இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள். இயேசு கூட இருந்தாதான் நமக்கு தைரியமே வரும். இயேசு கிறிஸ்து கூட இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே வரும். இயேசு கிறிஸ்து கூட இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம டோட்டலா வேஸ்ட். ஃபெலோஷிப் ஒவ்வொரு நாளையும் பிறகு, இன்னைக்கு நான் என் ஆண்டவரோடு நான் இருக்கிறனா, என் ஆண்டவரோடு நான் இருக்கிறனா, என் ஆண்டவரோடு நான் இருக்கிறனா, அதை நம்ம பார்க்கணும். அவரோடு நான் இருக்கிறனா, அவர் நம்மளை விட்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா நான் அவரை விட்டு விலகாமல், அவரை கைவிடாமல் நான் அவரை பிடிச்சிருக்கிறேனா, அதுதான் கேள்வி. அவர் என்ன விட்டு விலக மாட்டார், விலக மாட்டேங்கிறார். தைரியமா சொல்றேன், நான் விட்டு விலக மாட்டேன். இந்த ஒரு கான்பிடென்ட்டை நான் சொல்ல முடியுமா, நான் அவரை விட்டு விலகுவதில்லை, என் வாழ்க்கை நான் அவரை விட்டு விலகுவதும் இல்லை, அவரை கைவிட்டு நான் போறதே கிடையாது. இதை நம்ம திருப்பி சொல்ல முடியுமா? உலகத்தின் முடிவு பறிவ சகல நாட்களும் நான் உங்களோடு இருக்கிறேன், ஒவ்வொரு நாளிலையும் கூட இருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் என் ஆண்டவரோடு நான் இருக்கிறேன். அதை நம்ம திருப்பி சொல்ல முடியுமா? அவர் சொல்றாருல்ல, அதை திருப்பி நம்மளால சொல்ல முடியுமா? அவர் சொல்ற முடிவு சகல நாட்களில் நாம் கூட இருக்கிறார், அதை நம்மளால் திருப்பி சொல்ல முடியுமா? நாம் உன்ட்டு விலகுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. நான் திருப்பி சொல்ல முடியும், நாம் உன்ட்டு விலக மாட்டான்றவர். ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நம்ம அவரோடு கூட இருக்கணும். ஊழியத்துக்கு ஒருத்தர் அழைச்சாலும் கர்த்தராக அந்த 12 பேரை தெரிந்து கொள்ளும் பொழுது அப்படிதான் செஞ்சார். இன்னொரு வசனம் கூட காட்டலாம் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 12 அதிகாரத்தில் இங்கே ஊழியத்தை பத்தி சொல்றாரு பாருங்க. வசனத்தை வாசிக்கலாம்.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
என்னை பின்பற்ற கடவன்.
ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபாலோ பண்ண, என்னை பின்பற்ற கடவன்.
நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
ஆமா, இங்க ஒரு ஊழியக்காரனுக்கான காரியத்தை சொல்றாரு. இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வசனத்துல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இதுதான் நமக்கு கண்ணுக்கு தெரியும், வேற எதுவுமே நமக்கு தெரியாது. இதுதான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னால முக்கியமான விஷயத்தை அதுக்கு முன்னால தான் சொல்றாரு. நீ என்னை பின்பற்றுகிறார் வசு, ஒருவன் என்னை ஊழிய செய்வானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். ஃபர்ஸ்ட் காரியம் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ரெண்டாவது, ஒருவன் எனக்கு ஊழிய செய்கிறவனானால் என் ஊழியக்காரன் என்னோடு கூட இருப்பாங்கிறார் இல்லையா. நான் எங்கே இருக்கிறேன் அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான், நான் எங்க இருக்கிறேன் அங்க இருப்பாங்கிறாரு. ஃபெலோஷிப் ஃபர்ஸ்ட், என்ன ஃபாலோ பண்றாங்கிறாரு. ரெண்டாவது, நான் எங்க இருக்கிறேன் அங்க இருப்பாங்கிறாரு. அதுக்கு பிறகு நான் ஊழிய செய்தால் பிதாமாக கனப்படுத்தலாம். அப்புறம்தான் அப்ப ஃபாலோ பண்றதும் அவர் எங்க இருக்கிறாரோ அங்க இருக்கிறதும் தான் உண்மையான வாழ்க்கை. ஆமென். வேத வசனத்தை கை கொண்டு ஃபாலோ பண்றதும் அவர் எங்க இருக்கிறாரோ அங்க நாம இருக்க வேண்டும். என் ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ நான் அங்க இருக்கணும். அவர் எங்க இருக்கிறார் அங்க நான் இருக்கணும். அவர் இல்லாத இடத்துல நான் இருக்கக்கூடாது. ஆமென். புரியுதா? அவர் எங்க இருக்கிறாரோ நாங்க இருக்கணும், அவர் இல்லாத இடத்துல நான் இருக்கக்கூடாது. அவர் யாரோடு இல்லையோ அந்த நபரோடு நான் போய் உள்ள காத்துட்டு இருக்கக்கூடாது இல்லையா. அவர் யாரோடு இல்லையோ அந்த நபரோடு நம்ம போய் அந்த இடத்துல போய் நம்ம ஐக்கியம் பாராட்டிட்டு இருக்கக்கூடாது. அவர் யாரோடு இருக்கிறாரோ அங்கதான் நம்ம ஐக்கியம் பாராட்டிட்டு இருக்கோம். அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். அவர் இல்லாத இடத்தில் நாம் இருக்கக்கூடாது. அப்ப இப்படி நம்முடைய வாழ்க்கையை அவரோடு நெருக்கமாய் கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர அந்த சாரம், செடியில் இருக்கிற சாரம் கொடிகளுக்குள் நிறைவாய் வருகிறது. அது நிலைச்சிருக்கும் பொழுது அந்த சாரம் அதிகமாய் வருகிறது. இப்ப அதிக கனியிலிருந்து மிகுந்த கனி என்கிற நிலைமைக்குள் நம்ம வந்து விடுகிறோம். அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சொல்றேன், டெய்லி உங்க லைஃபை நீங்க பாருங்க. உங்க வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷம் குறையுது, கொஞ்சம் சமாதானம் குறையுது, கொஞ்சம் உடைய கான்பிடன்ஸ் லெவல் குறையுது அப்படின்னா உடனே உங்களை நீங்க செக் பண்ணணும். ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு திகில், என்னமோ ஒண்ணு இனம் புரியாத ஒரு கவலை சொல்லுவாங்களே, எனக்கு என்னமோ புரியல, என்ன ஒரு மாறி இருக்கு அப்படின்னா கர்த்தருடைய சமூகம் உங்க வாழ்க்கையில குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். என்னமோ எதுவும் தைரியமாவே இல்லை, ஏதோ இன்னும் நடக்குமானே தெரியல, எதுவுமே ஒரு தைரியமான ஒரு காரியத்தை செய்ய முடியல, என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாமே கர்த்தருடைய ஐக்கியம் குறைவுக்கான அடையாளங்கள். ஒரு கான்பிடண்டா ஒரு காரியத்தை செய்ய முடியல, தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா கான்பிடண்டா செய்ய முடியல. இதெல்லாம் ஐக்கிய குறைவின் அடையாளங்கள். கர்த்தரோடு இருந்தோம்னா எந்த விஷயத்தை நமக்கு எடுத்தாலும் தைரியமா செய்ய முடியும். எது இருக்குதோ இல்லையோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அது ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், அந்த சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும். இல்லைன்னா சதசரம் கோபம் அதுகிட்டே இருக்கும். கர்த்தர் இல்லைன்னா, ஆவியின் கனி இல்லை பாருங்க, கர்த்தர் இல்லைன்னா இது எல்லாமே அடிபடும். யாருமே அன்பு செலுத்த முடியாது, நமக்குள்ள சந்தோஷம் போயிடும். ஐக்கியம் இல்லைன்னா சந்தோஷம் போயிடும், நமக்குள்ள சமாதானம் இருக்காது, இனம் புரியாத ஒரு கலக்கம் வரும், நீடிய பொறுமை இருக்காது, எதுக்கிறதாலும் கோபம், யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விடணும்னு தோணும், தயவு, ஒருத்தர் உதவி செய்யணும்னு ஒரு எண்ணம் வராது, நற்குணம் இருக்காது, சாந்தம் இருக்காது, இச்சை இடக்கம் இருக்காது, எல்லாமே அடிபட்டு போயிடும். எல்லாமே அடிபட்டு லைன் அடிபட்டு போயிட்டே எப்போதான் கர்த்தரோடு நெருங்கி இல்லைன்னா அதெல்லாம் அடிபட்டு போயிடும். அதனால கர்த்தரோடு இந்த ஃபெலோஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணுங்க, நெருக்கமாக இருங்க, டெய்லி அதை நீங்க செக் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, வாசித்து அதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை ஒவ்வொரு நாளிலும் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப உங்க வாழ்க்கை அடிப்படை கனியிலிருந்து அதிக கனிக்கு வந்து மிகுந்த கனிக்கு வருகிறது. அதனால் அடிப்படை சந்தோஷத்திலிருந்து அதிக சந்தோஷத்துக்கு வந்து மிகுந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்றார், என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு நான் சொன்னேன். சொல்ல வந்த விஷயம் என்ன, ரட்சிக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், வசனத்தின் மூலமாய் சுத்திகரிக்கப்படுகிறது ஸ்டெப் டூ, மூணாவது கர்த்தரோடு கான்ஸ்டன்டா ஃபெலோஷிப் வச்சு அதிலே நீங்கள் சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்துக்கு போகிறது ஸ்டெப் த்ரீ. இந்த மூணு ஸ்டேஜ்ல நீங்க போகணும், மூணாவது ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். அப்ப போகும்பொழுதுதான் கர்த்தர் நம்ம மிகுந்த கனிகளை கொடுத்து, மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து, இந்த உலகத்தினை ஆசீர்வதிச்சு மகிமையிலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். சரியா ஜெபிக்கலாம். Glory to Jesus. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சந்தோஷத்தை நாம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை சொன்னேன். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் எவ்வளவு ஒரு நல்லவர், அவருடைய சந்தோஷத்தை நமக்கு தர நிறைவாக கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நம்ம பெற்றிருக்கிறோம், அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரே, அவருக்கு நன்றி செலுத்தலாமா? உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு அதை சொன்னேங்கிறாரே, அவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது உடைய சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, வேத வசனத்தின் உபதேசத்தின் மூலமாக எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தி இன்னும் சந்தோஷத்தை அதிகமாக எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை வேத வசனத்திலிருந்து உபதேசங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். வேத வாக்கியங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் நமக்கு வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதற்காகத்தான் வேத புத்தகம் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தின் மூலமாய் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நம்மை பரிசுத்தப்படுத்தும் பொழுதுதான் அதிகமான சந்தோஷத்தை நாம் அடைய முடியும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் கர்த்தரோடு நிலைச்சிருங்க. கர்த்தரோடு நம்ம நிலைச்சிருக்கோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை முழுவதும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. சூத்திரமாண்டவரே, ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளிலும் உங்களை நான் நிலைச்சிருக்கணும்ப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்களுடைய சமூகத்தில் நான் நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நேரத்திலும் நான் உங்களிடத்துல நான் நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே. நான் நிலைச்சிருக்கணும்ப்பா. நான் நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே. நான் உங்களுடைய சமூகத்தில் நிலைச்சிருக்கணும். கொஞ்சம் கூட அவரோடு இருக்கிற ஐக்கியம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. ஒவ்வொரு நாளிலும் நீங்க நிலைச்சிருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு நம்ம நிலைச்சிருக்கணும். சூத்திரம் அப்பா, உமக்கு நன்றி. சூத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், சூத்திரிக்கிறோம். Glory to Jesus. Hallelujah. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சூத்திரிக்கிறோம். Glory to Jesus. Hallelujah. சூத்திரம், 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 சூத்திரம, சூத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய சந்தோஷத்தை அடைவதற்கான ரகசியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக சூத்திரம். தகப்பனே, நாங்கள் இந்த பூமியிலேயே பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் விருப்பமாக இருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் அதை ஜாக்கிரதையோடு அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் ஒருவராகிலும் துக்கமுகத்தோடு சோர்வோடு இருப்பது நம்முடைய சித்தம் அல்ல. சந்தோஷமாக இருப்பதுதான் நம்முடைய சித்தம். அதற்கான வழிமுறைகளை நீங்க வேதத்தில் எழுதி வைத்திருப்பதற்காக சோத்தணும். நாங்கள் அதை கடைபிடித்து உமக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரை. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரை. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரை. அவர் செய்த சகல மகானங்களை மறவாதே. ஆமே. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் எந்தெந்தைக்கும் நிறைவாகி தங்கியிருப்பதாக. ஆமீன்.